وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ جعلنا البيت مثابة للناس وامنا واتخذوا من مقام ابراهيم مصلى وأهدنا إلى إبراهيم وإسماعيل أن تطهر بيتي للطائفين والعاكفين والركع السجود وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر سنمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلوم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே விருத்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை பேச கேட்க அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு ஒரு அற்புதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சகோதரர்கள் முடித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தையும் தந்தாய். இது நீ ஏற்படுத்தி தந்தது, இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி அனைத்தும் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரியை அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்தி கொள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களை நீ பொருந்தி கொள்வாயாக, எங்களுடைய மூதாதையர்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யாரெல்லாம் சென்ற வருடங்களில் எங்களோடு இருந்தார்களோ, இந்த வருடங்களில் எங்களை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்களோ, அவர்களுடைய பாவங்களை யாரெல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக, அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி தருவாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நன்மையை நீ அங்கீகரிப்பாயாக. யாரெல்லாம் நாங்கள் உலகத்திலே வாழுகிற காலம் முழுமையாக உனக்கு பிரியமான வழியிலே நடப்பதற்கு ரப்பே நீ உதவி செய்வாயாக. உனக்கு மாறான விஷயங்களை விட்டும் முழுமையாக தவிர்ந்திருக்க ரப்பே நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஹக்கை ஹக்காக விளங்கி அதனுடைய அடிப்படையிலே நடை ஓடுகிற நசீபை யாரெல்லாம் நீ எங்களுக்கு தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதிலிருந்து தூரமாகிற, அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிற கூட்டத்தில் எங்களையும் ஆக்கியருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கடைசி நேரத்திலே களிமாவோடு மரணிக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய நாவிலே களிமாவை மொழிகிற நசீபை யாரெல்லாம் எங்களுக்கு தருவாயாக. எங்களைப் போன்று உலகத்தில் உள்ள அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் யாரெல்லாம் நீ அந்த உதவியை செய்வாயாக. யாரெல்லாம் கபரிலே இந்த குரானை எங்களுடைய தோழனான ஆக்கியருள்வாயாக. அங்கே உலகத்தினுடைய மனிதர்கள் யாரும் இல்லாத போது இதனுடைய தோழமையையும் இதனுடைய நெருக்கத்தையும் யாரெல்லாம் நீ எங்களுக்கு தருவாயாக. அதை கொண்டு எங்களுடைய கபருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் யாரெல்லாம் நீ தருவாயாக. அந்த கபருடைய வாழ்க்கையிலே இந்த குரான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவு நாங்கள் இதை பிரியப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய இதயத்தை நீ விசாலமாக்குவாயாக. அந்த குரானுடைய பிரியத்தின் பக்கம் நீயே எங்களை நெருக்கி வைப்பாயாக. அதிகமாக ஓதுகிற, அதை பிரியப்படுகிற, அதை எடுத்து பார்க்கிற, அதை தொட்டு யாரெல்லாம் அதனுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற நசீபை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாயாக. யாரெல்லாம் இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை யாரெல்லாம் ஊன்றி கவனித்து அதை யாரெல்லாம் அமல் செய்கிற பாக்கியத்தை தருவாயாக. சொல்லுகிற விஷயங்கள் யாரெல்லாம் மிக சரியானதாக இருப்பதற்கு நீயே உதவி செய்வாயாக. ஷைத்தானுடைய தீவுகளை விட்டும் மனிதர்களுடைய நஃப்ஸினுடைய தீவுகளை விட்டும் யாருலா ஒரிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், நீ எங்களை காப்பாயாக. வருகிற ரமதானை உனக்கு பொருத்தமான வழியில் முழுக்க முழுக்க இபாதத்தினுடைய நோக்கத்தோடு செலவழிக்கிற நசீபை தருவாயாக. அதிலே எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவாயாக. பொருளாதார ரீதியான நிம்மதியை தருவாயாக. குடும்பத்தினுடைய நிம்மதியை தருவாயாக. இதெல்லாம் எங்களுடைய சிந்தனைகளை சீர்குலைக்குமோ அத்துணை இடர்களை விட்டும் நீ பாதுகாத்து அந்த ரமலானை முழுமையாக முழுக்க முழுக்க இவாதத்தில் உனக்கு பொருத்தமான வழியில் செலவழிக்க ரப்பே நீ உதவி செய்வாயாக. இரவு வணக்கங்களில் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஈடுபாட்டை தருவாயாக. அங்கே ஓதப்படுகிற குரானில் யா அல்லாஹ் நீயே பிரியத்தை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய சாதாரண பொழுதுகளிலும் எங்களுடைய அலுவலகங்களிலே எங்களுடைய கடைகளிலே இருக்கும்போது எங்களுடைய நாவு விற்றிலே திளைத்திருக்கக்கூடிய நசீபை யா அல்லாஹ் இங்கே இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பாயாக. அந்த நினைவை நீயே ஊட்டுவாயாக. அதற்கென்று எங்களுக்கு நீ ஒரு மலக்கையே நிர்ணயித்து தருவாயாக. எந்த நேரத்தையும் ஒரு நிமிடம் கூட அதை நாங்கள் வீணாக கழித்து விடாமல் முழுக்க முழுக்க பிரயோஜனமாக ஆக்குகிற உன்னின் பக்கம் திரும்புகிற ஒரு வழியாக இந்த எங்களுடைய ரமலானை யா அல்லாஹ் நீ பிரகசிக்க செய்வாயாக. யாரெல்லாம் உலகத்திலே மிக மோசமான கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த உன்னுடைய குர்ஆனின் பொருட்டால் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை தருவாயாக. அவர்களுடைய நோய்களிலிருந்து அவர்களுக்கு யா அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பாயாக. வலிகளிலிருந்து அவர்களுக்கு நீ நிவாரணத்தை கொடுப்பாயாக. அவருடைய இதயங்களிலே அமைதியை கொடுப்பாயாக. அவருடைய குடும்பத்தாருடைய இதயங்களிலே நீ அமைதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் சந்தோஷமாகவும் வெற்றியோடும் தலைநிமிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அமைத்து தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கும் நீ அமைத்து தருவாயாக. அவர்களை கண்டு ரசிக்கிற கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக யா அல்லாஹ் நீ எங்களுடைய குடும்பத்தை ஆக்கி தருவாயாக. இந்த துவாவை பெருமானாருடைய யா அல்லாஹ் அவருடைய முகத்தை கொண்டு யா அல்லாஹ் அவருடைய அனுக்கிரகத்தால் பெருமானாருடைய துவாவோடு அவர்களுடைய ஷஃபாஅத்தோடு இதை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி சில பகுதிகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததை பற்றி சில செய்திகளை மேலே கூறினார். அதனுடைய விரிவான விளக்கத்தை தொடரான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு விளங்க செய்தார். அதில் கடைசியிலே ஒரு வார்த்தை வந்தது, லா யனாலு அஹதி தாலிமீன். இந்த இமாமத்தும் இந்த தலைமைத்துவத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் யாருக்கு அல்லது எப்படி கிடைக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்களோ என்னுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த கெப்பாசிட்டி, இந்த பவர், இறைவனுடைய நெருக்கம், இதெல்லாம் என் குடும்பத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொன்னால் அது அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காது. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு நமக்கு முன்னால் விரிந்து கிடக்கும். அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லாஹுத்தாலா நசீபை கொடுக்கவில்லை, அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னா தெரியாது. ஆனால் நபிமார்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் எந்த நிலைமை அப்படின்னு கேட்டால் அல்லாஹுத்தாலா பெருமானாரை பற்றி குரானில் சொல்லும்போது சொல்கிறான். இன்றைக்கி சில நேரத்தில் நம்ம இடங்களில் பார்க்குறோம், பெருமானாருடைய வாப்பா அம்மாவும் சொர்க்கத்தில் இருப்பாங்களா நரகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு டிபேட். இந்த முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய. இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத வேலை. எதை நம்ம செய்யணுமோ நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை யோசிக்கணும், அதை செயல்படுத்தணும், அதோடு முடிச்சுக்கணும். இவன் சொர்க்கத்துக்கு போவானா, அவன் நரகத்துக்கு போவானா, இவன் முஸ்லீமா, அவன் காபிரா, இந்த பேச்சும் பேசக்கூடாது, இந்த டிபேட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ரசூல்லாவுடைய வாப்பா வந்து சொர்க்கத்துக்கு போவாரா மாட்டாரா, அது எப்படி அவர் வந்து நான் அவங்களே சொன்னாங்க, காண என்னது என்னுடைய தந்தையும் உங்கள் தந்தையும் ஒன்று போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்னாங்க. இப்போ நரக எல்லாம் சொல்கிறான். ஒரு அற்புதமான வசனம், குரானில் வருது ஒரு வசனத்தில் நல்லா சொல்கிறான், நபியே உங்களுடைய அந்த அந்த உயிர் இருக்கிறதே உங்களுடைய அந்த சோல், அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரையும் நாம் பிரட்டி பிரட்டி கொண்டு வந்ததெல்லாம் யார் நமக்கு சஜிதா செய்து நமக்கு வழிபடுகிறார்களோ அவர்களுடைய முழுவதெல்லாம், யார் சஜிதா செஞ்சு எனக்கு பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முதுகில் உங்களை நான் பாதுகாத்து கொண்டே வந்தேன். அந்த துரியத்திலிருந்து அப்போ அவங்க பாப்பா அம்மாலாம் சஜிதா செஞ்சாங்கன்னு நல்லா சொல்லும்போது நம்ம ஏன் அதில் போய் டிபேட் பண்ணுவானே, அவங்க அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்க, அது அதனுடைய அத்தாரிட்டி அல்லாஹ் சார்ந்த. சில நபிமார்களுடைய குழந்தைகளை பற்றியும் அல்லாஹால சொல்கிறான், அவங்க வந்து பேச்சு கேட்கலை, உங்களுடைய அகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்கிறான். அப்போ வாலிமீன் அவருடைய பிச்சிலங்களுடைய நிலைமைகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு ஆசை, நம்ம வச்சுருக்க கம்பெனி, நம்ம வச்சுருக்க சொத்து, நம்ம வச்சுருக்க இது, என்னுடைய குழந்தை ஆள வேண்டும், அதற்குரிய தகுதிகளை உருவாக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய கோடீஸ்வர அதிபர், அவருக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க, அதில் ஒரு பையனை மட்டும் ரொம்ப அவர் மேலே நம்பிக்கை வச்சு, நல்லா படிக்க வச்சு, நல்ல பொறுப்புகளை கொடுத்து சின்ன வயசுலேருந்து அப்படியே தட்டி கொடுத்து அவனை வளர்த்து கொண்டு வந்தார். கடைசியில் குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவன் ட்ராக் மாறிட்டான், வேறு ட்ராக் போயிட்டான், அப்பன்ட்ட சண்டை போடுறான், சொத்து எனக்கு பிடிச்சி கொடுக்கணும், எந்த பையன் இந்த சொத்தை பாதுகாக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரோ அந்த பையனே இந்த சொத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹீ இஸ் ரெடி டு கோ டு டூ ஏ கேஸ், நேராக போய் கோர்ட்டில் போய் நான் ஒரு கேஸ் போடுறேன் அப்படின்னா அப்பனுக்கு எதிரா. அப்போ இந்த நம்பிக்கைகள் உன்னை சார்ந்ததல்ல, எல்லாம் சொல்லிட்டான், வாலிபர்களாக இருந்தால் அவர்களை எங்கே வைக்கணும். சரி, அப்போ என்ன தான் செய்கிறது? அப்போ அப்பயும் ஒரு கேள்வி, என்ன தான் செய்கிறதுன்னா, அப்போது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியார்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு உஸ்தாத, நான் துபாயில் இருக்கும்போது துபாய்க்கு வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய குழந்தைகளில் ஒரு விதமான சோதனையை எல்லாம் ஆக்கி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உண்டு. இது நார்மலாக நிறைய நேரங்களில் நமக்கு போதுமான குழந்தைகளாகி கை வெட்டி, நம்ம மூத்தா போகிறது வரையும் கூட அத்தா அம்மாவுக்கு முன்னாடி அப்படி கை வெட்டி நிற்கக்கூடிய குழந்தைகளையும் நல்லா உலகத்தில் தந்திருக்கேன். சும்மா நல்லா அவர் இருக்கும்போதே அவரை ஊட்ட விட்டு விரட்டி விட்டு போயிட்டு வாயான்னு சொல்கிறது நம்ம கண்ணுக்கு எதிராக அப்படி பார்க்குறோம். இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அடுத்த அந்த பிள்ளைகள் வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அந்த அமானுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்போ அது சொன்னாங்க, இந்த காலத்தில் முக்கியமான ஒரு தேவையான செய்தி என்னென்னா, குரானில் சொல்லப்பட்ட ரெண்டு துவாக்கள், அந்த துவாக்களை யார் திரும்ப திரும்ப அடிக்கடி ஓதுகிறார்களோ அவர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அதையும் எப்படி ஓதணும் அப்படிங்கக்கூடிய முறையையும் அவங்க சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஏன் என்னுடைய பையனெல்லாம் படிச்சுட்டு அப்படியே போயிடணும், என்னை சந்தியில் விட்டுருணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டான். அவன் என்னை பாதுகாத்துக்கணும், என்னை பார்த்துக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது ஒன்று. அது எப்படி செயல்முறைக்கு கொண்டு வருவது, அந்த வந்து அந்த நம்மளுடைய அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனை எது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பெரியவங்க சொல்லித்தந்தாங்க, நீங்கள் ரெண்டு துவாவை உங்களுடைய ஃபர்து அல்லாத மற்ற எல்லா தொழுகைகளையும், உங்களுடைய சுன்னத் உங்களுடைய நபிலுடைய தொழுகைகளில் உங்களுடைய ரெண்டாவது அந்த சஜிதாவினுடைய துவாவினுடைய பகுதியில் மறக்காமல் இந்த இதை துவாவை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு துவா, எல்லா ஃபர்தான தொழுகை அல்லாத, ஃபர்து தொழுகையில் என்ன ஓதணுமோ அதுதான் ஓதணும், தெரியாது செலவாச்சு துவா, அது மட்டும்தான், அதோட அது அது அல்லாத தொழுகைகள், நபிலான சுண்ணத்தான தொழுகைகளில் எல்லாம் எக்ஸ்ட்ரா துவா கேட்கறதுக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த நேரம் ஒரு மனிதன் சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க நேரம். நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், மழை நீர் அப்போ இறங்கி வர்றது, அதை ஒருத்தர் இப்படி நின்று பிடிச்சிட்டு துவா செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இப்போதுதான் படைக்கப்பட்ட ஒரு படை, அதை இப்படி கையில் எடுத்துட்டு ஒருத்தர் துவா செய்வார், உன்னுடைய ராமத் இறங்கிக்கிட்டே இருக்கேன், பாவனத்தை மன்னிச்சிருந்தா நல்ல மன்னிச்சிருவான். அதே மாதிரி அத்தகையத்தில் அப்போ தான் சஜிதாவுக்கு போயிட்டு ஒருத்தர் எந்திரிக்கிறார். குரான் வருது, வஸ் ஜூத் ஒக் தரி, வஸ் ஜூத் ஒக் தரி, வஸ் ஜூத், அடிக்கடி கேட்குற வசனம் வஸ் ஜூத் ஒக் தரி, என்னை ரொம்ப பக்கத்தில் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தலையை சஜிதாவில் வை அப்படிலாம் சொல்கிறான். வஸ் ஜூத், நீ சஜிதாத்தை பக்தரி, நான் அப்படி பக்கத்தில் இருக்கேன், ஐ எம் நியர் டு யூ, அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையில் நிற்கும் போது பக்கத்தில் இருப்பான், ஐ எம் வெரி நியர் டு யூ எப்போ அப்படின்னு கேட்டால் நீ சஜிதாவில் இருக்கும்போது ரொம்ப பக்கத்தில், நீ என்ன நினைக்கிறீ என்ன பேசுகிறியோ நான் காது கொடுத்து கேட்டிருந்தேன், ஏன்னா நீ இறங்கி வந்துட்ட கடைசியில் இருக்கு, அப்போ நானும் உன்னுடைய இறைவன் நானும் வரேன், அடடா எனக்காக வேண்டி. இந்த உலகத்தில் எவனுக்கும் தாக்கிய சாக்கியாக இந்த உலகத்தில் பெற்றோர்கள் எவன் கேட்டாலும் சரி தான் முடியாது அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நான் சொன்னேங்கிறதுக்காக வந்து சாச்சிட்டேன், அப்போ நானும் ஐ எம் கமிங் டு யூ நல்லா சொல்லுவேன் நான் வந்து. அப்போ அந்த செய்தி முடிஞ்சுட்டு ஒருத்தர் எந்திரிச்சு அத்தகையாத்திர உட்காரும்போது குர்ஆனில் சொல்லப்பட்ட ரெண்டு துவா கண்டிப்பாக ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் முதலாவது ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. பல தடவை இமாம் சாப் போத நம்ம கேட்டிருக்கோம், இது எல்லாருக்கும் ஞாபகமும் இருக்கும், ஓரளவு தெரியாதவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எழுதி கொடுக்குறோம் குர்ஆனில் ஒரு துவா. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்க சொல்கிறான், ரப்பனா எங்களோட இறைவனே, ஹப்லனா எங்களுக்கு நீ தருவாயா, ஹப்லனா யூ கிஃப் அஸ் அப்படின்னு அர்த்தம், யூ கிஃப் அஸ் எங்களுக்கு தருவாயா, ரப்பனா ஹப்லனா மீன் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய ஒய்ஃப், ரப்பனா ஹப்லனா மீன் அஸ்வாஜி ஒரு துரியாத்தினா எங்களுடைய பிச்சிலங்கள், துரியத் அப்படின்னு சொன்னால் ஒரு லெவல், துரியத் அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலில் உள்ள நம்முடைய மக்கள், நம்முடைய மகன் மகள் இதர், துரியாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம், அந்த இடத்துல ஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில், ஜம்மா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால துரியாத் அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே டிசெண்டன்ஸ் என்னுடைய மகள் மகளுக்கு பின்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், நான் இருக்கும் காலத்திலும் நான் மரணித்த பின்னாலும் கூட அவர்களை நீ எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவார்கள். என்ன அருமையான துவா, கண் குளிர்ச்சி அப்படின்னு சொன்னால் என்ன, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே என் கண் குளிர்ச்சி உண்டு, குர்ரத அயினி ஃபிஸ்ஸல, குர்ரத அயினி ஃபிஸ்ஸல இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஃஸிஅ இலஸ்ஸல, ஒரு அற்புதமான அது பெருமானார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், இதா ஹஸபஹு அம்ருன் இஃப் எனி, இஃப் எனி ப்ராப்ளம் அக்கர் டு த ப்ராஃபட், எந்த ஒரு செயலி கொஞ்சம் கடினமானாலும் கூட, ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் ஒரு விஷயம், சூரியன் வர்றது சந்திர கிரகணம் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு தபஸியா இல்லை, உடனே வந்து தக்வீர் கட்டி நின்றுவாங்க. ஏன்னு கேட்டால் அதுதான் அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் நிறைந்து இருக்கிற நேரம், அப்படி ஒரு மனுஷனுக்கு மௌத்து வந்துச்சுன்னா அல்லாஹ் நேரடியாக அவர் போயிட்டே இருப்பார் சொர்க்கத்துக்கு. அந்த ஃபசி அஸ்வலா அப்படிங்கிறது தொழுகை என்பது இந்த உலகத்திலே மனிதரோடு ரொம்ப நெருக்கமான அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துர்ரதாயினி என்னுடைய கண்ணினுடைய வந்து குளிர்ச்சி. அரபுகள்கிட்ட சில பழக்கம் உண்டு, என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணை இப்படி கட்டிக்குவாங்க, இப்படி பாலைவனத்தில் போகும்போது இது அடிக்கும், புழுதி அடிக்கும், இப்பையும் கூட அதை வந்து அந்த இகால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி துண்டு மாதிரி போட்டு இப்படி மேலே போட்டுக்கிறாங்க, இது ஆக்சுவலாக அதுக்கு போடப்படுறது இல்லை, இந்த இப்படி கட்டி இப்படி கட்டிக்கிறது மேலே கட்டிக்கிறது, திடீர்னு புயல் பாலைவனத்தில் அடிக்கிறதுனா கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்குவோம், ஏன்னா கண்ணில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் இக்கனா ட்ராவல் மோர் அடுத்து ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் அதே பாலைவனத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹுத்தால ஒரு சக்தியை வச்சுருக்கான், கண்ணுக்கு மேலே ஒரு கிளாஸும் இருக்கிறது, இது நமக்கு தோல்வியான ஒரு கிளாஸ், என்ன காத்தடித்தாலும் எவ்வளவு போய் விழுந்தாலும் அது உள்ளே போகாது, எப்படி நம்ம கிளாஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே உள்ளே போகாதோ, கிளாஸ் போட்டு வண்டி ஓடுறோம், குழி கிளாஸ் போட்டு எதாவது அடித்தாலும் என்ன செய்யுது அப்படியே வெளியே போயிடுது, அவ்வளோ தான், இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி பூச்சி வரும்னு சொன்னால் நல்லா பக்கத்தில் ஒட்டி கிளாஸாக போட்டுக்கிறோம், ஒன்றும் செய்யாது. இதே மாதிரி இறைவன் இயற்கையிலே அந்த ஒட்டகத்துக்கு தந்துருக்காங்க, ஏன்னா பாலைவனத்தில் புயல் வரும் அப்படிங்கிறது நிச்சயமான, அதனால் அந்த ஒட்டகம் எதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காது அதை பாட்டு, அதனால தான் நல்லா சொன்னால் ஒட்டகத்தை கொஞ்சம் பாருங்கள் அதை நம்ம எப்படி படுத்து அந்த கண்ணில் கூட. அப்போ இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரபுகள்கிட்ட பொதுவாக ஒரு உடக்கம் அவங்க கண்ணை மூடிட்டு பேசாமல் எடுத்துக்குவாங்க, அப்படியே வண்டியில் போவாங்க அந்த இதில் கேமலில் போகும்போது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கேயாவது ஒழுங்கு இடம் கிடச்சுனா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பா இவ்வளோ நேரம் அந்த அடித்த புயல் இப்போ தான் என் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு, என்ன சங்கடத்துக்கு முன்னாடி அதே வார்த்தையை அல்லாஹுத்தால பெருமானார் மூலமாக தொழில் சொல்லலாம், ஏன்னா அந்த சிரமத்துக்கு பின்னால் அடைவதனால். இன்னும் சில நேரத்தில் பெருமானார் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்து ஒரு மனிதனுக்கு நல்ல குளிர்ந்த தண்ணீரை குடித்தது போன்ற அப்படிம்பாங்க, இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தால் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த அப்படி இல்லை, தண்ணியே கிடையாது, அதில் குளிர்ந்த தண்ணி அப்படிங்கிறது பெரிய கிஃப்ட்டு. அதே மாதிரி தான் இந்த கண்ணை கட்டுக்கிறதும் இந்த கண் குளிர்ச்சி அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட பெரிய விஷயம், அதை அல்லாஹ்வுத்தாலா இணைச்சி சொல்கிறான், உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாக்கிதா அப்படின்னு அல்லாஹ் கேட்குது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா, அற்புதமான துவா, வரக்கூடிய இந்த முத்தகீன்களுக்கு நீ எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக. இந்த துவாவை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய நஃபிலான உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளில் உங்களுடைய அத்தகையாத்தில் சலவாத்துக்கு பின்னாடி ஓதுங்க, நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணி இவ்வளவு குரோர் போடுவோம், இந்த பையனை இவ்வளோ படிக்க வைப்போம், இந்த பையன் இப்படி கொண்டு போவோம், இந்த இப்படி அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத விட எல்லாம் அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து நீங்கள் கேட்டுட்டதுனால உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்கு கண்குளிர்ச்சியாகவே ஆக்கிட்டாங்க, குரான்ட்டு எழுதி மனப்பாடம் பண்ணியிருந்தோம். அப்போ முதலாவது துவாவை சொன்னாங்க, ரெண்டாவது துவாவை சொன்னாங்க, அதாவது ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமீ ஸுர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துவா, அது குர்ஆனில் வர்ற துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, யாரெல்லாம் என்னை தொழுகையிலே எப்போதும் நிலை உள்ளவனாக ஆக்குவாயாக. ரப்பி ஜாலி முக்கியம் சொல்ல ஒமிதுரிய என்னுடைய பிச்சிலங்களிலிருந்தும் என் குழந்தைகளையும் ஐந்து நேரமும் விடாமல் தொழக்கூடியவர்களா சொன்னாலாம் கேட்க மாட்டான். மனிதர்கள்ட்ட பேசுறது ரொம்ப கம்மி. எந்த பையனையும் போய் டார்ச்சர்டா நீ வந்து தொழு அப்படின்னு சொன்னால் போக மாட்டான். இது வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். அவன் என்ன சொல்கிறான், நீ செஞ்சு காட்டினா அவன் தானே செய்வான், படி அப்படின்னு எந்த பிள்ளையும் போய் சொன்னால் படிக்க மாட்டான், நீ படிச்சு காட்டணும். அதுதான் வந்து அந்த அந்த இமேஜினேஷன் உள்ளே போய் உட்காருது இல்லை, அதுதான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப வேலை செய்யும். அந்த பிள்ளைய ஒரு வேலை செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செஞ்சு காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது தானாக அதை செய்யக்கூடியவர்களாக இருவார். தொழணும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி தான் பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல தொழில் காமிக்கணும், உங்கள் வீட்டுக்காரமாக தொழில் காமிக்கணும், வீட்டில் எப்படி ஒரு சூழல் வரணும், எல்லாரும் தொழணும். அப்போ தன் புள்ள தானாக தொழுவோம். அப்போ அப்படி தொழுவாமல் கொஞ்சம் லேசியாக சில நேரத்தில் சுபுகளுக்கு வராரு, அப்படி தட்டி விடணும், எதாவது எங்கிறீங்க தொழுவார், நான் டக்குன்னு வந்துடுவார் அவர். எல்லாம் மீறி ஒரு பிள்ளை கேட்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் அடிக்கிறது. இதெல்லாம் கடைசி கட்டம். அத்தாவே தொழுக போக மாட்டார், அம்மா பிள்ளை எழுப்பிடு போய் தொழுது வாடா அப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்லுவான், அங்க அத்தா என்ன ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை விட்டு என்ன எழுப்புறிய கேட்பானா மாட்டானா, போமா அவன் வேலையை பார்ப்பான்னு. அப்ப அதனால செஞ்சு காட்டுறது ஃபர்ஸ்ட். அப்போ அதான் பெருமானா சொன்னாங்க, நீ நல்லா கற்று ரப்பி ஜாலினி முக்கியம் சலாத்தி ஓமின் குருவியத்தி என்னுடைய குழந்தைகளையும் ரப்பனா முத்தப்பா தொழுதுவா, எங்கள் இந்த ரெண்டு துவாவையும் நீ அங்கீகரின்னு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆகும், அதனால் உங்களுக்கு டார்ச்சர் வராது. அப்போ இந்த துவாவை வந்து நம்மளுடைய இது ஏன் இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லாருமே நம்முடைய வாக்கியங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு போக வேண்டும் என்பதிலே நாம் முழு மூச்சாக இருக்கிறோம். எப்படியாவது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்கள பின்னாடி மாறினாலும் கூட என்ன சரி பரவாயில்ல கொண்டு போகிறோம். இல்லை சில பேர் போகப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் பொது சொத்து எழுதி வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த இந்த ஜாலிம் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்லிட்டா நான் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கிடையாது, அவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த இமாமத் அப்படிங்கிறது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ் அதே மாதிரி அரசியல்வாதிகள் மாதிரி உள்ள தலைமைத்துவம் அல்ல. அல்லாஹ் தலைமையில் சொல்லுது லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது பொலிட்டீஷியன் மாதிரி உள்ள தலைமைத்துவம் அல்ல. யாரையும் கண்ட உடனே ஒருத்தர் பயப்படுது. கியாமத்தினால வந்து அடையாளங்களில் பெருமானார் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதன் மனிதர்களிலே ரொம்ப மோசமான மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் அவனை கண்டு பயந்து அவனுக்கு சண்டை செய்யப்படும். யுக்ரிமுர் ரஜுலு மகாஃபத ஷர்ரி ஹதீஸ்ல வருது. யுக்ரிமுர் ரஜுலு மகாஃபத ஷர்ரி அந்த ஹதீஸ் அப்படி படித்து பார்க்க அப்படியே கண்ணில் ஓடு. ஒரு மனுஷனை பார்த்தோன்னா குழஞ்சிட்டு வாங்கினேன் வாங்க அப்படி உக்ரி முறைச்சிடும் மகாபத்த சர்வை. ஏன் இப்படி போடலை அப்படின்னு சொன்னால் பின்னாடி ஆப்படிப்பாங்க, எதுக்கு இந்த வம்புக்கு ஒரு செலாத்த போட்டு போயிடுவோமே அப்படி செய்கிறோமில்ல, நீ கண்ணு இதுக்கு நடக்கும். அப்போ அந்த மாதிரி உண்டான லீடர்ஷிப் அல்ல இது, மனங்களில் அழு அவர் இல்லாட்டியும் கூட அவரை பற்றி உண்டான கூடாது சொல், அவர் இல்லாட்டியும் கூட அவரை பற்றி யாரும் பேசாதீங்க, அவர் நல்லவர் அப்படி சொல்லுகிற அந்த இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இது மிருகங்கள்ட்டையும். அந்த மனிதருக்காக வேண்டி மீன்கள் துவா செய்யும், அந்த மனிதருக்காக வேண்டி காட்டில் உள்ள மிருகங்கள் துவா செய்யும், தெரிந்தவர் துவா செய்வார் தெரியாத ஒரு துவா, அப்படி ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிடுவோம். அதுதான் உலகத்தை ஆளுகிற இது இந்த இந்த வேர்ல்டு. இது மட்டுமல்ல இதை தாண்டிய சோல் இந்த வேர்ட் ஆஃப் சோல் இருக்குல்ல அதிலே ஆளுமை கொள்ளுங்கிற அந்த தன்மையை பற்றி தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொன்னான். அவர் வெளியில் சாதா சீதா ட்ரெஸ் போட்டிருப்பார், ஆளை பார்க்கறதுக்கு அச்சமாக இருப்பார், அல்லது ஆளை வந்து இந்த உலகம் வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே இருந்தான். அப்படி இருந்தாலும் கூட ஆனால் அவருடைய ஆளுமை இறைவனுடைய இறைவனிடத்திலும் மற்ற இந்த உலகத்திலும் பெருமையாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இது தானியங்களுக்கு கிடையாது, ஏன்னா அநியாயக்காரன் கையில் அப்படி ஒரு பொறுப்பை கொண்டு போய் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கெடுத்து விடுவோம், அதனால கிடையாது. எனக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி முடித்தான். இப்போ அடுத்த வசனத்தில் நம்ம அடுத்த வசனம் உருவாகும். இப்போ இது ஜான்மன் வைத்த மக்காவுடன் ஒரு அருமையான வரலாறு எல்லாம் சொல்கிறான். தாகத்துல்லாவினுடைய வரலாறு மக்காவினுடைய புனர்நிர்மாணம் மக்கா எப்படி உருவாச்சு அப்படிங்கக்கூடிய அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா தொகுத்து சொல்கிறான். ஓ இது ஜான்மன் வைத்த மக்காபத்தன் லீனா சிவகம் எல்லாம் சொல்கிறான். இந்த தாகத்துல்லாவை நாம் மக்காபத் ஆக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். மக்காபத் என்ற வார்த்தைக்கு திரும்புதல் என்ற அர்த்தம், லோட் நாம் உருதுல சொன்னான், ரிட்டர்ன் ஆங்கிலத்தில் சொன்னான். மெசாபத் அப்படின்னு சொன்னால் வெறும் திரும்புதல் மட்டுமல்ல பிரியத்தோடு திரும்புதல் அப்படின்னு அர்த்தம், பிரியத்தோடு திரும்புதல். இதுக்கு பேர் மெசாபத் லின்னஸ், மனிதர்களுடைய இதயங்கள் திரும்பும் இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். இது ரெண்டு அர்த்தம் உண்டு, வெளிப்படையான திரும்புதலும் உண்டு மன ரீதியான திரும்புதலும் உண்டு. இன்னும் அடைக்கலம் தரும் இடமாகவும் நிம்மதி தரும் இடமாகவும் நாம் தாபத்துல்லாவை அல்லாஹ் அந்த பைத் அப்படிங்கிறத கொண்டு அல் பைத் அப்படிங்கிறத கொண்டு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வீடு ஆலயம் கருத்து. வத்தகிதூ மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்ல. அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்திலே நபியை நீங்கள் தொழுவீர்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னு சொன்னா, இப்ப பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசலாம். பெருமானாரே, இந்த ஆலயத்தை உங்களுடைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மக்காவை மனிதர்களுடைய இதயங்கள் திரும்பும் இடமாகவும் இன்னும் அன்னாகவும் நிம்மதி பொருந்திய இடமாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய அந்த மக்காமி இப்ராஹிம்ங்கிற இடத்துல நீங்க நின்று தொழுவுங்க. இப்ராஹிம் இஸ்மாயில், உங்களுக்கு முன்னாடி உங்க வாப்பா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவங்களுக்கு நம்ம வாக்குறுதி ஒன்று வாங்கணும், அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டோம். அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பள்ளியை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தவாப் செய்பவர்களுக்கும் அங்கே தங்குபவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் ஒரு தொழு வரக்கூடியவர்களுக்கும் நீங்கள் சுத்தப்படுத்தி வையுங்கள்னு சொன்னோம். இது வந்து அல்லாஹ்வுத்தாலா பின்னே சொல்லுகிற ஒரு வரலாறு. பெருமானார் அவரிடத்துல பார்த்து இந்த காபத்துல்லா சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இதில் முதலாவது இந்த மசாபத் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் மிக ஒரு தெளிவான வார்த்தையை விளக்கத்தை எழுதுகிறார்கள். மசாபத் அப்படிங்கிறதுக்கு இதயம் திரும்புகிற இடம் அப்படின்னு, இதயம் திரும்புகிற இடம். இப்போ தொழுகையில் நம்ம உடல் ரீதியாக இங்கே திரும்புகிறோம், எதை பார்த்து திரும்புகிறோம், காபத்துல்லாவை பார்த்து திரும்புகிறோம், அதுவும் ஒரு வகையான திரும்புதல். உலகத்தில் எந்த மூலையிலிருந்து ஒரு மனுஷன் தொழுவணும்னு நினைச்சாலும் காபத்துல்லாவை பார்த்து மட்டும்தான் தொழுவ முடியும். அவர் ரயிலில் போகிறவராக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் போகிறவராக இருந்தாலும் சரி, அந்த பிரயாணத்தினுடைய டிராவலர் புக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் தக்பீர் கட்டும் போது காபத்துல்லாவை பார்த்துருக்கோம், அப்புறம் அந்த ட்ரெயின் திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபஸ்ட் என்ட்ரி அவர் தொழுகையில் போகும்போது அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், காபத்துல்லா இங்கே இந்தியாவில் இருக்குன்னா மேற்கு திசை, வேறு நாட்டில் இருந்து பார்த்தா அடுத்த திசை, கிழக்கு திசை, இப்படி தெற்கு திசை, அந்தந்த நாட்டிலேருந்து அப்படி கேட்கும்போது அதை பார்த்து கேட்கும். இப்போ இது தொழுகையில் சொல்லப்பட்டது. ரெண்டாவது, இதனுடைய உள் அர்த்தம் சொல்லுகிறார்கள் முஃபஸ்ஸிர்கள் எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறாங்க. இயற்கையிலே அல்லாஹ் தஆலா காப என்ற அந்த பகுதி, அந்த மக்காவினுடைய பகுதிக்கு மனிதர்களுடைய மனதை திருப்புகிற இடமாக ஆக்கியிருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்ம இப்போ உம்ராக்கு போகிறோம் அல்லது ஹஜ்ஜுக்கு போகிறோம், போயிட்டு வந்த உடனேயே எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ யாரெல்லாம் உம்ராக்கு போகிறாங்களோ சும்மானாலும் அவங்கள்ட்ட போய் முசாவா செஞ்சுட்டு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உம்ராக்கு போகிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை நான் ஹஜ்ஜுக்கு போகணும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இல்லை வருஷம் வருஷம் இதுக்குன்னே ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி நிறைய பேர் செய்கிறாளும் ஆகிட்டாங்க, வருஷம் வருஷம் உம்ராக்கு போகிறதுக்கு ஒரு காசு ஒதுக்கி வச்சு ஃபேமிலியோட அல்லது தனியாக உம்ராக்கு போயிட்டு போயிட்டு, இது எப்போன்னா ஒரு தடவை அந்த காபத்துல்லாவுக்கு போயிட்டு வந்துட்ட உடனே திரும்பவும் மனிதர், ஆனால் அதுக்கு மேலே உள்ள கால சூழ்நிலைகளில் போகாமையும் போயிடலாம். ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு ஒரு தடவை உம்ராக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப என்ன செய்ய முடியாமல் போகாமல் போயிடலாம். ஆனால் அவருடைய இதயத்தில் ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், நான் மீண்டும் அங்கே போவோம். சரி, ஒருத்தர் ரெண்டு தடவை போகிறார், அவரை கூப்பிட்டு ரெண்டு தடவை போயிட்டு வந்தீங்க போதுமா, இல்லை நான் திரும்பவும் மூணு தடவை போயிட்டு வந்தார், இன்னும் நாலு தடவை போவோம், அஞ்சு தடவை போவோம், எட்டு தடவை போவோம். உலகத்தில் நிறைய வந்து இந்த நேச்சர் சைட்டிங் பிளேஸ் இருக்குது, எத்தனையோ பகுதிகளில் இயற்கை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால், ஒருத்தர் தாஜ்மஹாலை பார்க்கணும்னு சொல்லிட்டு புள்ள ஆசைப்படுறார், குடும்பத்தோடு போகிறார், ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார், அப்புறம் இன்னொரு தடவை போய் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், போயிட்டு வந்தோம் எல்லாரும் பார்த்துட்டாங்க தேவையில்லை, ஊட்டிக்கு இந்த வருஷம் போயிட்டோம் அடுத்த வருஷம் பார்ப்போமே, இல்லை ஒரு நாலு தடவை போயிட்டாச்சு ஊட்டி தானங்க அது எல்லாம் தெரிஞ்ச ஏரியா தான். இது இயற்கையிலே உலகத்திலே உள்ள சூழ்நிலைகளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி தந்தது. ஆனால் காபத்துள்ளாக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான, நூறு தடவை ஒருத்தர் இருபது தடவை ஹஜ்ஜு பண்ணாலும் இருபத்தொன்னாவது தடவை நீங்கள் போறீங்களா, அங்கே என்ன கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். போன வருஷம் போய் என்ன சிரமப்பட்டிருப்பார், சோறு கிடைக்காமல் போயிருக்கும், தண்ணி கிடைக்காமல் போயிருக்கும், அங்கே போட்டு அழுத்தி எடுத்துருப்பாங்க, அங்கே தவாப் செய்ய விட்டுருக்க மாட்டாங்க, இங்கிருந்து மூணு கிலோமீட்டருக்கு போட்டிருப்பாங்க, அதிசியாலும் போட்டிருப்பாங்க, பஸ்ஸு பிடிச்சோம், என்ன சிரமப்பட்டாலும் சரி அந்த மனதுக்கு இயற்கையான ஒரு குழுமையை எல்லாம் எடுத்துக்கிறோம். நூறு தடவை ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கு, அவருக்கு தொண்ணூறு வயசானவங்க ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் போகிறேன், ஏங்க போகிறீங்க, அந்த இதயத்தினுடைய திரும்புதல் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா மதாபத் அப்படிங்கிறது. அதான் அப்போ இயற்கையிலே ஒரு மனிதன் போக திரும்ப 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 நான் போகணும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இடமா. இதில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது இன்னொரு செய்தி எழுதுனாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் உம்ராக்கு போயிட்டு வரார் இல்லை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரார், வந்த உடனே அவர் மனசு சொல்லுது, நான் இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு தடவை நான் போகணும், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தந்தான் அப்படின்னு சொன்னான், இடத்துல செல்வம் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லாம் நான் ஒரு தடவை மறு தடவை அந்த இடத்துக்கு போகணும், அந்த பாக்கியம் எனக்கு இன்னொரு தடவை கிடைக்கணும் அப்படி என்று ஒருத்தருக்கு ஒரு மனசில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய முந்தைய அடைஞ்சி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு என்ன எழுதுறாங்க இதுக்கு அந்த அந்த ரகசியம் உள்ளே உள்ள செய்தி எழுதும்போது ஒருத்தர் ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டதான்னு வெளியே இருந்து யாரும் டிசிஷன் சொல்ல முடியாது. எவ்வளோ குறைபாடுகள் நடந்திருக்கலாம், அவருக்கே தெரியாம முடிகள் கொடுத்துருக்கலாம், அதுக்கு தபாக கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை அங்கே செய்யக்கூடிய விவாதத்துகளில் மாற்றி செஞ்சிருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது உணவு செஞ்சிருக்கலாம். இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது ஹஜ்ஜி கூட நீ ஹாஜியார் மாஷால இன்னொருத்தர் போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்தவங்க அப்பாடா இந்த மட்டும் பார்ப்போங்க இந்த மட்டும் நமக்கு லாய்க்கு இல்லைங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டதாங்கிறது கேள்விக்குரிய இது. இந்த மசாபத் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வச்சு இது விளக்கம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் தௌபாவினுடைய விஷயத்துலையும் இதுதான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இப்போ வந்து பராத்துடைய இரவு வச்சு நாராஜ் எத்தனை ஒருத்தர் அல்லான்னு வந்து சொல்கிறாங்க, தௌபாவை பற்றி நிறைய சொல்கிறாங்க, அல்லாட்டு நீங்கள் தௌபா செய்யுங்க உன் பாவத்தை நினச்சி அழுவுங்க, ரப்பு தனியாக உட்காந்து மேராஜுடைய இரவா கூப்பிட்டு தொழுகையெல்லாம் இல்லைங்க நீங்கள் தனியாக உட்காந்து முதல்ல அழுவுங்க அல்லாட்ட பாதுகாப்பு அல்லா அப்படின்னா மன்னிச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே ஒருத்தர் போய் தனியாக உட்காந்து அழுகிறார், அவருடைய எல்லா பாவத்தையும் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வச்சிருக்காரு எல்லாத்தையும் அல்லாட்டு சொல்லி காட்டுறார், அழுகிறார். அழுகு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனசில் ரிலாக்ஸ் போயிட்டார். ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, திரும்ப அந்த ஆசை வருது, அந்த 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 பாவத்தினுடைய டேஸ்ட். ஏதாவது ஒரு பாவத்தை தொடர்ந்து செஞ்சுருப்பார், அந்த பாவத்துக்கு மன்னிப்பும் கேட்டார். ஆனால் என்ன செய்யுதுன்னா பின்னாடி ஒரு தடவை தானே அடுத்த இன்னொரு தடவை இதை மாதிரி தௌபா செஞ்சோம் செய்தாலெல்லாம் எடுத்துக் கொடுப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஐமி அந்த இன்ஃபர்மேட்டிவ் அந்த மூளை பயாலஜி இருக்க எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தானே உனக்கு என்னப்பா 40 வயசு 35 வயசு ஒரே இன்ஷால்லா இந்த ஒரு தடவை செஞ்சுட்டு இன்னமேட்டு பாவமே செய்ய மாட்டேன் அடுத்த தௌபா செஞ்சிருவேன். இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா ஏற்கனவே செஞ்ச தௌபா அக்செப்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே செஞ்ச தௌபா அக்செப்ட் ஆகலை, அது அக்செப்ட் ஆனால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப நினைச்சாலே அவருக்கு வெறுப்போம். அந்த பாவத்தை நினைச்சாருனாலே மனசு சொல்லும் உன்னை உன் மனசை செருப்பை கலட்டி அடிக்கணும்னு சொல்லும். அது எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளத்தில் வெறுப்பு வந்துடுச்சுன்னா அவருடைய தௌபாவை எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால் இது ஏன் இவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வி கேன் நாட் ஜட்ஜ் அவுட் சைட். வெளியிருந்து ஒருத்தர் பார்த்து பாவம் என்ன இது நைட்டு 1:30 மணிக்கு உட்கார்ந்தாருங்க 3 மணி வரையும் அழுகுறாருங்க மாஷா அல்லாஹ் இவர் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டவங்க யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு சில இன்னும் கம்யூனிட்டி சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் என்ன தான் பாவம் செஞ்சுட்டு ஜட்ஜுக்கு இதுக்கு சர்ச்சுக்கு போனார் அப்படின்னா அவங்களுடைய பாவங்களை எல்லா முடிஞ்சு போச்சு போயிட்டு வாயா அப்படின்னு சொன்னால் அவனை நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. அந்த கதை இங்கே இல்லை, நீ அழுவும் வெளியிருந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது, நீயே உன்னை ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எனக்கு அதன் மீது ஆசை அந்த லெஸ்தர் அந்த டேஸ்ட் திரும்ப வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப போய் உட்காந்துட வேண்டியதுதான், யாரெல்லாம் எதுலேயோ ஒரு தப்பு நடந்து போச்சு அதனால திரும்பவும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்கணும். என்னைக்கு அந்த முழு பாவத்தின் மீதும் கடுமையான வெறுப்பு வருகிறதோ ரப்பு என்னுடைய தௌபாவை அங்கீகரித்து விட்டான்னு இருக்கும். அப்போ மூத்தா போனார் ஒருத்தர்னா அவருடைய தாயிபாக அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டவராக மூத்தா போவார். அப்போ இதில் இந்த இடத்துல மசாபத் அப்படிங்கிறத சொல்ல அர்த்தம் எழுதும்போது என் இதயம் திரும்ப திரும்ப நான் அங்கே போக வேண்டும் என்ற ஆசை கொண்டுச்சுன்னா அல்லாஹ் என்னுடைய அந்த இபாதத்துகளை. ஆனால் அதிகபட்சமாக எல்லாருக்கும் இந்த எண்ணம் தான் இருக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம். அல்லாஹ் முத்தாலா அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவங்களை என்ன செஞ்சிடறான், மின்புள்ளி ஃபஜ்ஜின் அமீக் எல்லாம் சொல்கிறான், மின்புள்ளி ஃபஜ்ஜி நமக்கு எத்தனையோ தூரமான இடங்கள்ல இருந்து ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க அவங்க அல் ஹஜ்ஜு அல் அல் ஹஜ்ஜு அஷ்ஜு அல் ஃபஜ் பெருமானார் ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க இந்த கரடு முரணான வார்த்தை அல் ஹஜ்ஜு அல் அல் ஃபஜ் அஷ்ஜு அல் ஃபஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ஜு அப்படிங்கிறதே சிரமத்தை எடுத்துக்கிறது தான், கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு. எல்லாரும் நம்ம டூரிஸ்டில் போகிறோம் சிரமம் இல்லாமல் போயிட்டு வர முடியாது, நீ என்ன நினச்சிக்கிட்டு போறியோ அதுக்கு தோதுவானா அங்கே ஒரு சிரமம் இருக்கும். அதனால போகும்போதே அல்லாட்ட வந்து யாரெல்லாம் இது எனக்கு லேசாக என்ன சிரமம் இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், என்ன விவாதத்தை அப்படிங்கிறது குடியணும் கொடுத்துருந்தாலாம் குடிய முடியாதுங்கிற சுஜூதுக்கு போகணும் கீழே வரைக்கும் போகணும் அப்படிலாம் போக முடியாதுங்க முடியாது. அப்போ ஹஜ்ஜிக்கு போனால் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டியை வச்சுருக்கான், இவன் எந்த அளவுக்கு நினைக்கிறானோ அல்ல அந்த அளவுக்கு அதில் சோதனையை கொடுத்து கொடுக்குறான். இல்லை இந்த அளவுக்கு நம்ம அப்படி கார்லேயே போயிருந்தோம் பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கு வேத்தரக்கூடாது எனக்கு உடம்பு அப்படி அப்படின்ட்டார் அப்படிலாம் கதையே கிடையாது. அல்ல அதுக்கு உடனே அதுக்கு ஒரு மாற்று வழியை கொடுத்து அதுக்கு சோதனையும் கொடுக்குறான். அப்போ அல்ல எது இருக்கோ நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நீயே லேசாக்கி வைங்கன்னா அங்கே லேசாக சில பேர் தான் ஹஜ்ஜிக்கு தெரியலங்க. சில பேர் வந்து 1.5 மாதம் பயணம் பண்ணுவான், என்ன கஷ்டப்பட்ட தெரியுமா, என்ன நடக்க விட்டாங்க, வினால ஏறி விட்டாங்க, பின்னாட்டேந்து நிறுத்தாங்க, அது அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன இங்கிருந்து போகும்போதே இவர் கொடுத்த நல்ல எண்ணங்கள் இவர் கேட்டா அந்த துவா
அல்லாஹ் தாலா அப்படி ஆகிட்டான். சில பேருக்கு அப்படியே லேசாக ஆக்கி வச்சிருக்கான். அப்போ முன்னாடியே என்னென்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல என்னென்னா அப்போ அல்லாஹ் தாலா இந்த வீட்டை வந்து மசாபத்தாக ஆக்கியிருக்கிறான். ரெண்டாவது அம்னா, அமைதி பொருந்திய இடமாக ஆக்கியிருக்கிறான். இதுக்கு இது முஃபஸ்ஸிரீன் விளக்கம் எழுதும்போது எழுதுனாங்க, நாயகுல்லாஹி சொன்னம் அவங்களுடைய காலத்திலிருந்து இது என்ன பண்ணுச்சு, குஃபாருக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, மம்னூன் இப்னு குஃபார்னு சொல்லிட்டு மக்காவுக்கு உள்ள வரையில் அந்த வழியிலே அந்த குர்ஆன் இது போட்டு எழுதி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு ரோடு பிரிஞ்சிடும், முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ள வரும். ரெண்டாவது இங்கே யார் உள்ளே இருக்காங்களோ அவங்கள அவர் வந்து ஒரு தன்னுடைய தந்தையை கொன்றவராக ஒருத்தரை பார்த்தாலும் கூட அந்த இடத்துல அவர் பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. தன்னுடைய தந்தையை கொன்றவர் ஒருத்தர் அவர் முன்னாடி பார்க்குறாரு, ஏ இந்த பையனா அரசு வாரண்ட் ஊரில் இப்படி சுற்றிக்கிறீங்க அப்படின்னு போய் அவனை பிடிச்சி அல்லது ஒரு போலீஸே உள்ள நுழைஞ்சு பிடிக்கிறதுக்கு அந்த அறத்தினுடைய எல்லைக்குள்ள அங்கே இருக்கிறேன். அதுக்கு வெளியே என்ன வேணாலும் பண்ணுவான், போலீஸை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உதவியிலே அடிக்கிறது உள்ள அந்த அறத்தினுடைய எல்லைக்குள்ள யாரையும் ஒருவரை அநியாயமாக பிடிப்பது கூடாது. இது முதல். ரெண்டாவது, எந்த பொருளையும் அங்கே இருக்கக்கூடிய மரங்களையோ அதையோ கிண்டி எறிவது கூடாது. எதையுமே கலட்டுறதுக்கு உரிமை இல்லை. அங்கே இருக்கக்கூடிய செடியை பிக்கிறது அதை பிக்கிறது பிக்கிறதுலாம், அதாவது அரசு என்பது அதனுடைய வேலையை பார்த்தா வேற, இங்கிருந்து போயிருக்கக்கூடியவர் இந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது அம்னு பொருந்திய இடம். அதனால தான் இடையில சில வேறு நாட்டவர்கள் ஈரான்கார உள்ளே வந்து அது துப்பாக்கிகள் போது கூட உள்ளே சுடுறதுக்கு கூட அரசு என்ன செய்யலை, அனுமதிக்கலை. தண்ணியை விட்டு என்னன்னு வெளியாட்டு பார்த்தேன், அப்படி வெளியாடுறது அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் வந்து வந்து அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணினா அவங்களை வெளியாடினாங்க அடுத்து கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாறுகள் உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ உள்ள அந்த மக்கா அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்கிறது அம் அல்லா சொல்றா, இதனுடைய கேரண்டியை நம்ம தர்றோம். அதுக்குள்ளே யார் போகிறார்களோ காரண நிம்மதி பொருத்தியவராக இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய எல்லா தொழில்களை விட்டும் அவர் நீங்கியவராக இருப்பார். இதை நேரடியாக நம்ம பார்க்க முடியும். யாரெல்லாம் உம்ராக்கு போகிறாங்களோ ஹஜ்ஜிக்கு போகிறாங்களோ அங்கே போய் அந்த காபத்துல்லாவுக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த மோகம் மொபைல் மோகம் எங்கே பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கிறது, இது அங்கேயும் போய் அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. காபத்துல்லாவுக்கு திருப்பி எடுத்து செல்ஃபி, உடனே அப்டேட்டு உடனே போட்டோம், அதில் ஒரு 15 பேர் லைக் போட்டால் நான் மாட்டாடலாம், எனக்கு வந்து கிரெடிட் கூடியிருக்குங்க, நான் எவ்வளோ லூஸ்தனமான வேலை வருங்க அங்கே. இது இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால், போனால் இல்லாத காலத்தில் கூட்டை பற்றி அவங்க எதுவுமே நினைப்படாது. அங்கே போனோன்னா அங்கே தோல் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப பொறுத்தவரை அம்மா ஃபேமிலி இருக்கு ஃபோன் கொடுக்கலாங்க, தேவைப்பட்ட அது இருக்காது. முழுக்க முழுக்க நம்முடைய முழு எண்ணங்களையும் மாற்றக்கூடிய ஒரு இடம், அமைதி பொருந்திய இடம், இறைவனை முழுமையாக முன்னோக்குகிற இடமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நீங்கள் வந்து இதை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த உள்ள ஆயத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதுக்கு உள்ள அடுத்த உள்ள ஆயத்தையும் படித்தா தான் இதனுடைய அர்த்தங்கள் சேர்த்து விளங்கும். அல்லாஹ்வுத்தால அந்த ஆயத்தில் சொல்கிறான், இப்பால இப்ராஹிம் ரப்பி ஜஹல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஜ்ஜால் ஹாதா பலதன் ஆமினா, இந்த பூமியை அமைதி பொருந்திய பூமியாக ஆக்குவாயாக. வர்சுப் அஹ்லஹு மினத் தமரார், இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நீ பழங்களை கொண்டு அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அதிலே உனக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு. கால வமன் கஃபர ஃபமத்வீஹு கலீல, அப்போ அல்லாஹ் சொன்னால் யார் வந்து காஃபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சில காலம் நாம் விடுவோம். சும்மா துத்தர்வு இலாத அப்படின்னார், அதுக்கு பின்னாடி அவர்கள் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுவார்கள். இப்போ பிசல் மசீத் திரும்புகிற இடத்திலே போகிற இடத்திலே மிக மோசமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வார். இதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஓ இது பப்பார் இப்ராஹிம் மக்கான் பை, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், சூரத்துல் ஹஜ்ஜில் ஒரு ஆயத்தில் வருது. இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், ஆயத்தினுடைய விளக்கம் ஆயத்து தான் நமக்கு, குரானுடைய விளக்கம் முதல்ல குரான் தான் அப்புறம் ஹதீஸ். அப்போ முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பெருமானாரை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது, பெருமானாரே நீங்கள் வாழக்கூடிய மக்கா இருக்கிறதே அது ஒரு நிம்மதி பொருந்திய பூமி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு முன்னாடி உள்ள செய்தி அல்லாஹ் சொன்னான், இது பப்பகனால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி அல்லாஹ் துஷிரி பீ ஷையா வ தஹீர் பைத்தி அலித்தா இஃபீன் வல் காஃபிரீன் வ ருக்அஸ் ஸுஜூத். இந்த வசனத்தில் நல்லா சொன்னால் பவ்வகனா அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபை அப்படின்னு அர்த்தம். பவ்வகனா அப்படின்னு சொன்னால் வி ஐடென்டிஃபை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயத்து சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஐடென்டிஃபை பண்ணிய போது, வென் வி ஐடென்டிஃபை டு த ப்ராஃபெட் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் காட்டிய போது, மக்கானல் பைத்தி அந்த காபாவினுடைய இடத்தை அல்லாஹ் துஷிரிக்கு நீ செய்யா. நாம் அப்போ சொன்னோம், எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். ஒ தஹீர் பைத்திய லித்தாஹி ஃபீன வல் காஹீன வல் ருக்அ ஸுஜூத். அப்போ நீங்கள் இந்த இடத்தை ஹஜ்ஜுக்கு வர்றவங்களுக்காக வேண்டி சுத்தப்படுத்தி வைங்க, அதே மாதிரி இங்கே தொழக்கூடியவர்களுக்காக வேண்டி இதை சுத்தப்படுத்துங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஒரு அழைப்பு கொடுங்கள், அதிலே மக்கள் கேட்டுவிட்டு பல பாகங்களிலிருந்து தூரதேசங்களிலிருந்தும் கூட அவர்கள் ஒட்டகங்களிலே கால்நடையாகவும் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த ஹஜ்ஜிக்காக வெட்டி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். இதுதான் முதல் வசனமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த செய்தியை முத முதல்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான். நம்ம ஏற்கனவே ஒரு வரலாறை சொல்லிட்டு வந்தோம், அந்த வரலாறுக்கும் இந்த ஆயத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம் அப்படின்னு சொன்னோம். அதில் பல சோதனைகளை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு சோதனை என்ன அப்படின்னு சொன்னால், ஷாம் தேசத்தை விட்டு கலட்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கார அம்மா ஹாஜிராவையும் இஸ்மாயில் கைப்புள்ளவர் அவரை தூக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னான். அந்த சூழலை அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சி தாயத்தில் கொண்டு வந்து காட்டுறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்கா எங்கே இருக்குது, காபத்துல்லா எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. ஹீ இஸ் ஃப்ரீ, ஒன்றும் தெரியாது. கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இந்த ஹிஸ்டரியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒவ்வொரு இடமாக கேட்டுட்டு வர்றாங்க, நல்ல இடம் இருக்குது, இதாக எதுவும் கிடையாது. ஒரு பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டாங்க, வெட்டி இதுதான். அப்போ அல்லாஹ் காட்டுறான் அந்த இடத்துல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்கு முதல் நிலையாக அல்லாஹ் முத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலியை அங்கே தங்க வைக்கிறான். செட்டில்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தங்குங்க, தங்கி நீங்கள் சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் முத்தாலா. இதை புனர்நிர்மாணம் செய்த பின்னாடி நீங்கள் ஒரு சத்தம் போடுங்க. அதுதான் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு அழைத்த அந்த சத்தம் எந்த ரூஹுக்கெல்லாம் காதில் விழுந்ததோ போயிட்டே இருக்கு. அந்த சத்தம் எந்த ரூஹுக்கெல்லாம் காதில் அல்லாஹ் விழ வைக்கலையோ, அது என்ன செய்யாது, அது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நசீபு கோடீஸ்வரனாக இருந்தாலும் கிடைக்காது. அல்லாஹ் அந்த அழைப்பை என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய காதிலையும் மனசுலையும் போட்டிருக்கான். அது காதில் அல்லாஹ் தஆலா விழ வச்சிருக்கான். நம்ம அப்பாலாம் வந்து நம்ம என்னன்னா, வி ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் சோல். நம்ம வந்து என்னது, அதாவது நம்ம வந்து வேர்ட் ஆஃப் சோல், ரூஹினுடைய அருவாகியினுடைய உலகத்திலே நம்ம இருந்தோம். அதை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நமக்கு சேர்த்தான். சேர்த்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் லெபைக் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும், அவர் ஏழையாக இருந்தாலும் சரி வித்தியாதவராக இருந்தாலும் சரி, தரவரை எடுத்துட்டு போய் என்னமோ அதை விட்டுருவான். எத்தனையோ பேர் வர்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். போன வருஷம்லாம் ஒரு பாகிஸ்தானி ஒரு அம்மாவை தூக்கி சமைச்சிக்கிட்டு வர்றாரு, பெத்த தாய் அப்படின்னு முடியாத கிழவி, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியாது. தூக்கி அல்லாஹ் கொண்டு வரணும்னு நினச்சா அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்று கொண்டு வர வச்சுட்டான். இப்படி நிறைய பேர் இன்னும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வந்து அரஃபாவில் வந்து ஒரு மனுஷன் கிடந்துட்டான்னா அவனுடைய ஹஜ்ஜு முடிஞ்சு. அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். அதனால் மற்ற இபாதத்துகளை ஒருத்தர் செய்யாட்டியும் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்காருன்னு அவர் தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்னாலும் அந்த அரஃபா தான் வச்சுருவாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து அந்த துவாவை செஞ்சு அந்த நேரத்தினுடைய இபாதத்தில் ஒருத்தர் பங்கு கொண்டாரு. கல்லறிய போக முடியல, யார்ட்டையாவது கொடுத்து விடுறாரு, அவர் பிரயாணியாக இருக்க போக முடியல, யார்ட்டையாவது கொடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல் ஹஜ்ஜு அரஃபா, அந்த அரஃபாவை கடக்கிறது பேர் தான் அந்த ஹஜ்ஜு முழுமையாகிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைப்பு கொடுக்க சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொண்டு வந்துட்டாங்க, ஃபேமிலியை விட்டுட்டாங்க. விட்ட உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் இவங்க பார்த்து திரும்ப போயிட்டு இருக்காங்க. அப்பா கணவரே, எங்கே நடுத்தரில் விட்டுட்டு போறீங்க, தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லையேன்னு அந்த அம்மா கூப்பிட்டுச்சு. பதிலே சொல்லலை. உடனே திரும்ப கூப்பிட்டுச்சு, பதிலே சொல்லலை. மூணாவது வரையும் கூப்பிட்டுச்சு, பதிலே சொல்லலை. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை விட சொன்னானா? ஆமான்னு தலை மட்டும் ஆட்டினாங்க. நோ அப்படின்னு தலை மட்டும் ஆட்டினாங்க. உடனே அந்த அம்மானு சொல்லிச்சு, இல்லை அபத, எங்களை அல்லாஹ் தலை ஒரு காலமும் வீணாக்கி விட மாட்டான். அல்லாஹ் விட சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது, போயிட்டு வாங்கன்னு தெரிஞ்சு. ஆனாலும் ஒரு நபிக்கு மனசு கேட்கலை. யாருக்கு தான் கேட்கும், ஒரு வீட்டுக்காரம்மாவையும் ஒரு கை குழந்தை இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் கொண்டு வந்து ஒரு பொட்டல் அப்படியே பாலைவன பகுதியில் விட்டாச்சு. விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போகும்போது எப்படி அந்த மனசு கேட்கும்? இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கட்டளை வஹி ஒன்றும் மாறு செய்ய முடியாது. இல்லை ஒரு குக்கீரை போட்டு கொடுத்துட்டு போகிறேன், இது எந்த பேச்சும் இல்லை. ஜிப்ரீல் சொன்னாங்க, நல்லா திரும்ப சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ரைட் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த விஷயங்களில் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வெளியினுடைய நம்முடைய அறிவு கண்களை கொண்டு பார்க்க முடியாது. பாதுகாக்கிற பொறுப்பை இறைவனுக்கு கொண்டாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மனசில் ஒரு எண்ணம் வருது, அடடா மனைவி சின்ன வயசு உள்ள கை குழந்தை இப்படி விட்டுட்டு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒரு எண்ணம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு மலை மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. அங்கே போய் நின்று திரும்பி பார்க்குறாங்க, தான் மனைவியும் பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்க, தான் மனைவியும் பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஒரு துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க ஹஜ் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் ஒரு மனசு அல்லாஹ் அவர்கள் மேலே கொண்டிருந்த அந்த குல்லத் என்று சொல்லுகிற அந்த பிரியம், அவருடைய நட்பை, இந்த உலகத்தில் அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்களோ அதை பிரியப்பட்டு கியாமத்து நாள் வரை வருகிறவங்க அவங்கள மாதிரியே செய்யலான்னு சொன்னதுக்கு பேர் தான் அவங்க ஓடினாங்கன்னா நீ ஒரு காரணம்லாம் கேட்காத. ஒரு இடத்துல குதிச்சு குதிச்சு ஓடினாங்கன்னா குதிச்சு குதிச்சு ஓடு, சும்மா நடந்து போனாங்களா சும்மா நடந்து போ, ஏழு சுற்று சுற்றுனாங்களா சுத்து. இந்த இடம்னா மக்காமை இப்ராஹிம், மக்காமை இப்ராஹிம் கூட இறங்கி எதையுமே அல்லாஹு தஆலா விட்டு வைக்கலை, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை செய்ய வச்சாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இப்ராஹிம்களுடைய குள்ள அவருடைய அந்த செயல்பாடு ஊன்னு சொன்னோட எப்படி விட்டுட்டு திரும்பி போகிறதுக்கு மனசு வந்துச்சோ, என்னை நம்பி நீ எப்படி திரும்பி போனாயோ உன்னுடைய அந்த வழியிலே உலக மக்கள் கடைசி வரை உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ரெண்டாவது ஒரு துவா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த திக்ர், என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய திக்ர கடைசி காலம் வரை சிறப்பாக்கி வைக்கிறாங்க. அல்லாஹ் சூப்பராக உயர்ந்த ஒரு இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு அப்போ அந்த இடத்துல நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு துவா செஞ்சாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் ஏற வியாக்கியங்கள், ரெண்டு ஒரு முக்கியமான ரெண்டு துவாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க. ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினம் வஜ்னுபுனி வபனிய அன் நஅ்புதல் அஸ்னாம். முதலாவது துவா ரப்பி ஜஅல் ஹாதல் பலத், யா அல்லாஹ் இந்த இடத்தை, அப்போ அந்த ஊராயெல்லாம் இல்லை, அது ஒரு பகுதி, ஒரு மக்கான் அவ்வளோதான், ஒரு திறந்த ஒரு பகுதி சொன்னாங்க. இந்த பகுதியை ஆமீனன் நிம்மதி பொருத்தியதாக நீ ஆக்கி தருவாய். என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் கிரக அதே மாதிரி சிலை வழிபாட்டை விட்டு நீ பாதுகாப்பாயாக கேட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரையும் சவுதியினுடைய அந்த மண்ணில் எந்த ஓரப்பகுதிகள்லையும் அல்லது உள்ளேயும் கூட சிலை வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. அந்த மக்காவினுடைய அறத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, சிலை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு காலமும் இருக்க முடியாது. இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதனுடைய காரணமாக அப்போ அதில் முதலாவது துவா ஆமீன் அமைதி பொருத்தியதாக ஆக்கி வைக்கிறது, ரெண்டாவது துவா அதை சிலை வழிபாட்டிலிருந்து பாதுகாப்பு. இது ஒரு துவா ஓதி முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, இங்கிருந்து பின்னாடி மறைஞ்சி ஒரு ஒரு மலை குண்டு மாதிரி பகுதியிலேருந்து நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஒன்றாவது அவங்களுக்கு வந்து சிறுக்கை விட்டு யாரெல்லாம் பாதுகாத்து இந்த அம்மா இது தனியாக நிற்குது நீ ஒரு அம் பாதுகாப்பு அரண், அதுக்கு நிம்மதி பொருத்திய ஒரு இடமா அந்த சூழலை அதில் நீ அமைச்சுக்கணும். கேட்டு சொன்னாங்க ரப்பி, இப்போ சொல்கிறார் மனசில் உள்ளதை ரப்பி இன்னி அஸ்கந்து மின் ஹுரியதி பி பாதின் கைரிதி ஸரஅனி இந்த பைத்திக்கல் முஹம்மத். யாருன்னா எந்த வீடு இங்கே இருக்குன்னு நீ சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தாயோ, என்னையும் என்னுடைய மனைவியும் மக்களையும் அவங்கள கொண்டு வந்து நான் இருக்கிறேன். இன்னி அஸ்கன் தூ அப்படின்னு சொன்னால் அவர்களை நான் தங்க வைத்திருக்கிறேன். இது உரியது விவாதி, அது ஒரு ஓடை பகுதி, அது ஒரு பாலைவன பகுதி, ஒன்றுமில்லாத பகுதி. ரைலி தி வஜ், அங்கே எந்த விதமான பொறுப்புண்டுகளும் கிடையாது. இந்த பைத்திகள் முஹர்ரம், உன்னுடைய இந்த கண்ணியத்திற்குரிய வீட்டுக்கு பக்கத்திலே. லியுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நான் விட்டுட்டு போயிருக்கேன். ஃபஜ் அல் அஃஈதத்தம் மினன் நாஸ், யா அல்லாஹ் நீ மனிதர்களுடைய இதயங்களை அங்கே திருப்புவாயாக. கேட்குறாங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சும்மா இல்லை, ஒன்று ஒன்றுக்குமே ஒரு காரணங்களை வச்சு வச்சு அல்லாஹு தஆலா அற்புதமாக அந்த இடத்தை ஃபஜ் அல் அஃஈதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலை, அவர்கள் பக்கம் இறக்கப்படக்கூடிய ஒரு ஒரு சில மனிதர்களை அவர்கள் பக்கம் நீ திருப்பாயர், அவர்களுக்கு நீ பழங்களை கொடுப்பாயர், அவருடைய சாப்பாடு உணவு. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உன்னை வந்து என்னது நம்ம உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த ஆயத்தை இப்படி நம்ம வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, உலகத்தில் எந்தெந்த பழம் எப்போ எப்போ கிடைக்குதோ எல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும் எங்கே கிடைக்குது, அரபு நாடுகளில் கிடைக்குது, குறிப்பாக மக்களை கிடைக்குது. நான் கூட சில நேரத்தில் யோசிச்சது உண்டு, இவ்வளோ கூட்டம் வரலாம் எல்லாம் கோழி அந்த இது மஜுபூ சாப்பாடு அனுபவம் அந்த சாப்பாடு மஜுபூசு கோழி இதெல்லாம் விற்கலாம். ஒரு நாட்டுக்கு இத்தனை லட்சம் கோழியாக இருப்பாங்க, இவ்வளோ கோழி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கிதாபில் பார்க்கும்போது அந்த அரசர்களுடைய அந்த குடும்பமே சொல்லுது, இத்தனை லட்சம் பேர் 25 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து மூவாயி மினாக்கு போய் அரபாக்கு போய் முஜ்தலிஃபா போய் இப்படி திரும்ப வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், முடியாத கதை. அப்போ இதை ரப்பு தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு அல்லாஹ் நடத்தி வைக்கிறான். அவங்களுடைய அதாவது மனிதனுடைய ஹியூமன் ஃபோர்ஸ் ஓரளவு தான் தாங்கும், ஹியூமன் ஃபோர்ஸ் ஓரளவு தான் தாங்கும். இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் இப்படி இங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் அது ஒரு குறிப்பிட்ட 3 நாளைக்குள்ள இதெல்லாம் இமேஜினேஷனே பண்ண முடியாது. அப்போ இதுக்கு பின்னாடி அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரை, எல்லாரும் போகிறாங்க எல்லாரும் அல்லாஹுத்தான நல்லபடியாக, சில பேர் மூத்தா போயிடறாங்க அவ்வளோதான், சில இன்சிடென்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் நல்ல நேரங்களில் எல்லாமே நடந்து முடிஞ்சது. அப்போ இந்த இடத்த அல்லாஹுத்தாலா எப்படி அந்த மனிதர்களுடைய மனங்களை திருப்புன்னு சொன்னாங்க, ரெண்டாவது அவர்களுக்கு நீ பழங்களை கொண்டு உணவு கொடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் அங்கே திரும்பிட்டாங்க, ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, அந்த பகுதியில் யாருமே இல்லை. இப்போ தாயும் மகனும் தான் வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு கீழே விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார், அந்த அம்மாவும் அந்த பையன் மட்டும்தான் கையில் இருக்கக்கூடிய புள்ள இந்த அம்மா ஹாஜிரம் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. இப்படி காலம் ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு தண்ணி போயிடுச்சு, தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அந்த அம்மா கொஞ்சம் கொடுத்துக்குது, புல் அழுகுது, கொடுக்கறதுக்கு பால் இல்லை, வத்தி போச்சு பால். இப்போ தான் அந்த அம்மா எழுந்திரிச்சு வேறு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு போனது தான் இந்த சஃபா மருவா சொல்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து அங்கே ஓடிச்சு அந்த அம்மா. திரும்ப இங்கேருந்து இங்கே யாராவது வர்றாங்களா கிடைக்குமா போதும் தெரிஞ்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யலாம், அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்ல அனுப்பி என்ன செய்கிறான், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலிலிருந்து ஜம்சம் ஊற்றை ஏற்படுத்தி வச்சா அது அவங்க ஜம்சம் டில்லு டில்லுன்னு அடித்தது தான் அது ஜம்சம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அதில் ஒரு இதை கட்டி அதில் வர்ற தண்ணியை அப்போ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சமாக ஒரு குட்டை மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுண்ட் மாதிரி அப்படி இருந்தது அந்த இடத்துல, அதை குடிச்சிட்டு அவங்க இருந்தாங்க. இப்படி கால் போயிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த டிராவலர்ஸ் பார்க்குறாங்க, இங்கே வந்து ஒரு மரங்கள்லாம் பச்சையாக தெரியுது, கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ முத முத ஒரு கூட்டம் ஒருத்தன் வந்தார், ஜுருஹும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைக்கு பேர், அந்த ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க கபீலா, அந்த கபீலாவுக்கு பேர் ஜுருஹும். அந்த கூட்டம் முத முதல்ல வந்த உடனே இந்த அம்மாட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, நாங்களும் கொஞ்சம் இங்கே தங்கிக்கலாமா, இங்கே தண்ணி வசதிலாம் இங்கே இந்த இடத்துல இருக்குது. முத முதல்ல அந்த அம்மா பர்மிஷன் கொடுக்குது, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் தங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் வந்துச்சு, அது தங்குச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போனது. இப்படி போயிட்டுருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடையில வர போவ இடையில வர இப்படி இருக்கிறாங்க. ஒரு தடவை வரும்போது தான் தன்னுடைய மகன் ஓரளவு வாலிபனாக இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அல்லாஹ் அப்படின்னா அந்த பொறுப்பை கொடுக்குறான், நீங்கள் வந்து பள்ளிவாசலை உயர்த்தி கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு வருது. அப்போ வர்றாங்க, இவர் ஒரு இது அதாவது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அம்பு சீவிக்கிட்டு இருக்காங்க. அம்பு ஏன்னா வந்து உணவு அப்படிங்கிறது பொதுவாக ஒன்றாவது பல உணவு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேட்டையாடி தான் உணவு, வேட்டையாடி சாப்பிட்டது தான் உலகத்தினுடைய மொத்த சமுதாயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறான், ஐயோ கை செய்யாத செத்து போயிருவா, அப்படிலாம் இல்லை. இயற்கையாக உடம்பினுடைய மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் கறி. பெருமானார் நாயக்கல்லாவிலாம் திரும்பி சாப்பிட்டாங்க, நம்மளும் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. பெருமானார் விரும்பி சாப்பிட்டாங்க, நம்ம தேவையில்லாதெல்லாம் உள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். ஆனால் இயற்கையான அந்த மாமிச உணவு இருக்கிறது, இன்றைக்குள்ளே கோழிலாம் மாமிச உணவே இல்லை, அதெல்லாம் கத்திரிக்காய் மாதிரி ஏர் கல்டிவேட்டிங். இன்றைக்கி கோழி என்ன செய்கிறான்னா விளைவிக்கு தான் செய்கிறான். அதை வந்து இப்போ நம்ம ஊர்லாம் ஆரம்பத்தில் கோழி வளர்க்குறது எப்படி, அது குஞ்சாயி கொஞ்சமாக வளர்ந்து அது இன்ஜினியை போட்டு அது அப்படியே வளர்ந்தது 2-3 மாதம் 5 மாதம் அது பெருச்சாயி அப்புறம் வர்றதுக்கு. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி அந்த குஞ்சை உருவாக்குனா நாளைக்கு 3 நாள் கழிச்சோம், 4 நாள் கழிச்சோம், 1 வாரத்தில் பெரிய கோழி பிராய்லர் கோழி ஆகி இதுக்குள்ளே கணக்கில் வேறு இன்ஜெக்டிங் இன்ஜெக்ஷன் போகிறான் அது போகிறான். இதுக்கு பேர் இதுக்கும் கத்திரிக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அங்கே சொன்ன அந்த வேட்டை பிராணிகள் இருக்கிறது, அதை வேட்டையாடி சாப்பிடுவதுங்கிறது நம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் எல்லா சமுதாயமும் செஞ்ச ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உணவுகள் எல்லாமே வேட்டையின் மூலமாக கிடைத்தது. அப்போ கறி சார்ந்த அது சார்ந்த அந்த விலங்கு சார்ந்த உணவு தான் ஒரு மனிதனுடைய உணவு உடலுக்கு பெர்ஃபெக்டாக ஒத்து போகிறது. ரெண்டாவது பல வகை உணவு, அது எல்லாம் விட்டு ஒரு காலம் வந்த உடனே கலாச்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு என்னைக்கு தீ கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றைக்கி தான் சுட்டே சாப்பிட ஆரம்பித்தான். சூடு சாப்பிட்டாங்க தான். அதுக்கு பின்னாடி அதெல்லாம் அவனால் சாப்பிட முடியாமல் போய் இன்னைக்கு வெத்து விட்டு இந்த இது இப்போ விளையிற இந்த அரிசி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு இதெல்லாம் பின்னாடி வந்து வரலாறு. என்ன தனியாகவே ஒரு புத்தகம் போட்டிருக்கான் உணவை பற்றி, தனியாக ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன சாப்பிட்றான் அவங்களுடைய அதனுடைய எல்லாருமே ஆரம்ப காலத்தில் சொல்லக்கூடியது இதுதான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை சீவிட்டு இருந்தாங்க. அப்போ தந்தைக்கு விளங்கிடுச்சு ஓரளவு பருவ வயது வந்துட்டு. அப்போ அந்த தன்னுடைய அல்லாஹ்வினிடத்தில் அந்த கொடுத்த வாக்குறுதியை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல பள்ளியை புனர்நிர்மாணம் செய்ய சொல்லி எனக்கு சொல்லியிருக்கான், நீங்கள் எப்படி தம்பினோன்னு அல்ஹம்துலில்லாஹ் நான் அவங்க கூட இருந்து முழுசாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி அங்கே பள்ளியினுடைய புனர்நிர்மாணத்தினுடைய வேலைகள் நடக்கும்போது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வத்தகிது மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுமிடத்தை நீங்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பாதம் அந்த கல் இருக்குல்ல அதை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த காபத்துல்லாவுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுனாங்க, முதல்ல அல்லாஹு தஆலா அந்த பூமியை படைச்ச போது முதல்ல அல்லாஹு தஆலா இந்த பூமியினுடைய கிரியேஷனை உருவாக்கணும்னு நினைச்ச போது, இன்னைக்கு எப்படி இந்த பிக் பேங் தியரி சொல்றாங்க இல்லையா, வெறு வெடிப்பு கொள்கை அப்படி வெடிச்சு வெளியே வந்துச்சு அதனுடைய ஒரு பந்து பூமியினுடைய பங்குன்னு நபி பெருமானார்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி தந்த அந்த வகையிலிருந்து சொன்னார்கள். முதல்ல அல்லாஹு தஆலா வகான அர்ஷுஹு அலல் ம, அல்லாஹு தஆலா நீரின் மீது அவனுடைய அரிசி இருந்தது. அப்போ அல்லாஹு தஆலா முதலாக பூமியை உருவாக்கணும்னு அதற்கு ஒரு கட்டளை போட்ட போது அந்த பூமி ஒரு பந்தாக அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வந்துச்சு, அந்த இதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்போ முதல்ல எந்த பந்து இந்த உலகத்திற்கு வெளியே வந்ததோ அதுதான் காபத்துல்லா. முதல்ல எந்த பகுதி எப்படின்னா சொன்னால் நம்ம ஒரு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி அதனுடைய மேற்பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கார்னர் அதுதான் காபத்துல்லாவாக. அந்த காபத்துல்லாவினுடைய பகுதிக்கும் ஏழு வானத்திற்கு மேலே நேரே இருக்கக்கூடியது அங்கே ஒரு மஸ்ஜித் அல்லாஹு தஆலா உருவாக்கி வச்சுருக்கோம் அதுக்கு நேர கீழே. அப்போ வெளியே வந்த பகுதியிலிருந்து முதலாக மலக்குகள் தவாஃப் செய்தார்கள். இது இன்னமும் வீட்டில் ஒரு முதல்ல காபத்துல்லாவை உருவாக்குனது மலக்குகள் தான். அந்த இடத்துல தௌபா செஞ்சு அதாவது தவாஃப் செஞ்சு அந்த காபத்துல்லாவினுடைய நிர்மாணம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடி போய் அந்த இடத்த திரும்ப கட்டினாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. சரி முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் அந்த காபத்துல்லா அப்படியே இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தபோது சுத்தமாக டெமாலிஷ் ஆகிடுச்சு. திரும்ப ரெண்டாவது கட்டுவதற்காக வேண்டிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில உள்ள அந்த பகுதியில் சுத்தமாக டெமாலிஷ். அதுக்கப்புறம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த கல்லை தோண்டி கட்டினாங்க. அதுக்கப்புறம் உள்ள சில காலங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அது சிதைக்கப்பட்டது. இடையில உள்ள காலங்களில் மீண்டும் அது சிதைக்கப்பட்டது. சிதைக்கப்பட்டு பெருமானார் அவர்களுடைய கால பிறந்ததற்கு பின்னால் காசு அவர் அதாவது உலகத்திற்கு வந்தபோது அது மீண்டும் புனர்நிலை. அதுதான் சொல்லுவாங்க அந்த கல்லை யார் எடுத்து வைக்கிறதுன்னு சண்டை நடந்துச்சு. அப்போ பெருமானார் எடுத்து அது என்ன அந்த நேரத்தில் அது உடைக்கப்பட்டு சிதிலமடைந்து கிடந்தது. பெருமானார் அவர்களுடைய சிறு வயதினுடைய வரலாறுல எழுதும்போது எழுதுனாங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் காபத்துல்லாவுக்கு மண்ணு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹுக்கும் ஊரில் போட்டிருந்தான் அப்போ உள்ள குறைச்சிகள். அப்போ பெருமானார் அவர்களும் மண்ணு தூக்குறதுக்காக வேண்டி போனாங்க. தன்னுடைய தலையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணையும் கல்லையும் தன்னுடைய தலையில் தூக்கிட்டு அந்த சின்ன வயசில் அவருடைய வாலிப வயசில் அவர்கள் போனார்கள் என்பது வரலாறு ரீதியாக வந்திருக்கிறது. இப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முடிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை அடைந்ததற்கு பின்னால் ஒரு செய்தியை சொன்னார்கள். இதற்கு முன்னே நபி ஆதமும் அதற்கு பின்னே வந்த இப்ராஹீமும் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வடிவமைப்பில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதனுடைய கீழ்ப்பகுதியில் மிக சரியாக செஞ்சாங்க. ஆனால் குறைசிகள் இருக்கிறார்களே இவர்கள் இதை புனர்நிர்மாணம் செய்யும் போது சரியாக செய்யலை, அது கீழே வரையும் தோண்டலை அதிசயம் வருது சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கு அதை நான் மீண்டும் நிர்மாணித்து நினைக்கிறேன். ஆனால் ஜாகிலியத்தினுடைய காலத்திலிருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறதுனால இவன் ஏதாவது அதில் சேர்க்க பண்ணிடுவான், திரும்ப போகிற வர்றவன்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான், அதனால கூடாது, நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன், இது இறைவனின் நாட்டம்னு சொல்லிட்டாங்க. இது இறைவனின் நாட்டம் எது அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. இன்னும் வரலாறுல வருது நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்தில் இன்னைக்கு நம்ம மக்காமி இப்ராஹிம்னு ஒன்று பார்க்குறோம்ல, கொஞ்சம் தள்ளி ஒரு தூண் மாதிரி போட்டுருப்பான், போலீஸ்காரங்க போனோடனே வரட்டி விட்டுருவான் போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு மிக முட்டாள்தனமான வேலையை செய்கிறாங்க. அவங்க போக சொன்னுங்கிறதுக்காக வேண்டி நம்ம போகவும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம போய் மக்காமி இப்ராஹிம் அவங்க கூப்பிடுறதுக்கு போகல, அவ்வளோ லூஸு யாரும் கிடையாது. அதை பார்க்கறதும் அதை தாவையும் செய்வதும் ஒரு முக்கியமான கடமை. அவன் விரட்டுறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தூரம் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணுறோம்னு அர்த்தம். எல்லாம் குரானில் சொல்கிறான், அந்த மக்காமி இப்ராஹிமில் நீங்கள் போய் தொழுகும் இடமாக ஆகுங்கள், அதுக்கு பக்கத்தில் நின்று தொழுங்கன்னு பெருமானாருக்கு சொன்னான். அப்போ அந்த மக்காமி இப்ராஹிம் ஆக்சுவலாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காபத்துல்லாவுடைய கல்லோட ஒன்றா சேர்த்து இருந்துச்சு. காபத்துல்லாவினுடைய அந்த அந்த ஸ்கொயர் டைப் பில்டிங் இருக்கு இல்லையா, அதோட உள்ளே சேர்த்து இருந்துச்சு. நாயம் சொல்லா அலிஸ்லாம் அதை எதுவுமே மாற்றலை. ஏன்னா நான் இன்றைக்கி மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலைமைகள் மாறும். இப்போ தான் அவன் வந்து ஜாகிலியத்துலேருந்து வந்திருக்கான். ஏற்கனவே காபத்துல்லா மேலே கடுமையான அவங்க வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க அந்த அரபுகள். அதனால் அவங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றக்கூடாது. அவங்களுடைய காலம் போச்சு, அதற்கு அடுத்த காலம் போச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய காலத்தில் தான் அந்த கல்லை எடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்குற இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கல்லை எடுத்து ஏன்னா பெருமானாரவருடைய காலத்தில் எந்த இடத்துல நின்று தொழுகிறது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆயத்தை இறங்குது. எது வர்த்தகதும் மக்கள் அதுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நபி உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து கேட்டாங்க, யார் ரசூலல்லா, இது ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கு, நம்முடைய வாப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த அடையாளமாக இது இருக்கிறது, இந்த இடத்துல நின்றுக்காய் தொழுவோமா அப்படின்னு கேட்டாங்க. இதில் அந்த கல்லுக்கு பக்கத்தில் நின்று என்ன அவ்வளவு பெரிய சேவையை செஞ்சு இந்த உலகத்துக்கு இதை புனர் நிர்மாணம் செய்கிற அந்த ஒரு உயர்ந்த பதவியை இறைவனால் பெற்ற அந்த பக்கத்துக்கு பக்கத்தில் நின்று ஒரு ரெண்டரைக்காய் தொழுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டதுக்கு பதிலாக உடனே அந்த அந்த ஆயத்தை இறக்கலாம். ஒத்தகுதூ மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா, பெருமானாரே மக்காமி இப்ராஹிம் பக்கத்தில் நின்று ரெண்டரைக்காய் தொழுவுங்கன்னு அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு. உமர் ரலியல்லாஹு தஆலா இதே மாதிரி மூணு விஷயங்களில் கேட்டாங்க, அல்ல அதே மாதிரி வஹி இறக்கணும் அப்படிங்கிறது ஆத்தென்டிக் ப்ரூஃப் ஹதீஸ்கள் மூலமாக அந்த ஆயத்துகளுக்கு கீழே அதையும் எழுதப்படுது. அப்போ இந்த இடத்துல இதை கழட்டி கொண்டு வந்து தனியாக நட்டது அந்த அந்த வேலையை செய்பவர்கள் செய்தவர்கள் யார் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டாவது இன்னைக்கு நம்ம இதே மாதிரி இடங்களுக்கு போகும்போது அவன் போலீஸ் வரட்டான் அல்லது அவன் வரட்டான், நம்ம அந்த இடத்த போய் பார்க்குவது என்பது இருக்கிறது, அதுவும் ஒரு பாக்கியம் நிறைந்த செய்தி. அது ஒரு பாக்கியம் என்ன, எவா யாருமே அதை வந்து சிலை என்றோ அல்லது காபத்துல்லாவுக்கு எதுனோ இதை நான் வழிபடுறேன்னா யாரும் வழிபடுறதில்லை, இறைவனைத்தான் வழிபடுகிறோம். அந்த இடத்த பார்த்து அல்லாஹ் தொழுவ சொல்லியிருக்காங்கன்னா தொழுகிறோம். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், அல்லாஹினுடைய அடையாளங்கள், அதுக்கு ஹதீஸில் விளக்கம் வருது, அது மக்காம் இப்ராஹிம், அது மீனா, அது அரஃபா, அது முஸ்தலிஃபா, அது அதே மாதிரி மஷாரூல் ஹராம் என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசல், கொஞ்சம் தூரமாக ஒரு பள்ளிவாசல் ரோட்டில் போகும்போது மஷாரூல் ஹராம் என்று சொல்லுகிற பள்ளி, அஜினுடைய நேரத்தில் அங்கே உள்ளே விடுவாங்க. இது எல்லாம் இது இறைவனுடைய அடையாளம் என்று சொல்லி யார் மனதால் கண்ணியப்படுத்துகிறார்கள், என்ன ஆயத்தோடு யார் அதை கண்ணியப்படுத்துகிறார்களோ, இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி, அல்லாஹ் தன்னுடைய அந்த வகையை தன்னுடைய ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்ய விடப்பட்ட பகுதின்னு ஒருத்த நினைச்சு அதை போய் பார்த்தான் அப்படின்னு சொன்னா நீ தக்குவல் குழு, இதுதான் அந்த இதயம் தக்குவம் அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு அடையாளம். அவன் விரட்டுறான் இவன் விரட்டுறாங்கிறதுக்கு நம்ம போகவும் போக மாட்டேன். ஏன்னா இப்போ கூட எங்கள் அம்மா ஊராக்கு போயிட்டு வந்து சொல்லும்போது சொன்னேன், அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போட மாட்டேங்க, போடு 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 அண்ணா, சிறுக்கு சிறுக்கு சிறுக்குலாம் கிடையாது, இவன் சிறுக்குன்னு அங்கேயா போய் நிற்க போகிறான். துவா கேட்டிருக்காங்க, என்னுடைய பிச்சிரங்களை சிறுக்கிலே ஆக்காதே, சுத்தப்படுத்து அப்படிங்கிறத கொண்டு அந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன செய்தி சிறுக்கை விட்டு சுத்தம், என்னுடைய இதயத்திலே எந்த சிறுக்கும் கிடையாது என்ற சுத்தத்தை தான் அந்த இடத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சொன்னார். அதனால இந்த இடங்களுக்கு போனால் அதை கண்ணியம் என்ற ரீதியில் பார்ப்பது ஒரு முஸ்லீமுக்கு கடமை. அல்லாஹ்வினுடைய இதெல்லாம் அத்தாட்சிகள் என்று ஒருத்தர் நினைச்சு அதை போய் பார்த்தாங்கன்னா அந்த இதயத்தில் தக்குவா இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய மனதிலே சுமந்து அதன்படி வழி நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாழ்க்கையை அமைத்து தருவானாக. எதை கேட்டோமோ அதை நம்முடைய மனதிலே இருக்கி அந்த பிரியங்களை அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பிரியம் கொள்ளுகிற அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதன் மூலமாக நம்முடைய இதயங்களிலே அல்லாஹு தஆலா தக்குவா என்ற அந்த உயர்ந்த அந்த சிந்தனையை அந்த ஊற்றை இதயத்திலே இறைவன் திறந்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.